Honorable Khalil, Honorable
Garukalak Sabha Swabatumni. Das Hata, Das Dahata, Ave Devonar Kivimi Pilibanda. We all take Queen Repairer. Shishima Mabrapurtino P. Adikaramatya. Vijay Rajapaksa Mathamata mage stutiya puda karan. Manda etumai kathawedi mama matak kala me dinawala Muslim janata tula kathikawak esikala thibuna me Muslim vivaha neetiya sambandhawa etuma payadili kirimak kala. Sheshamadi etumage කතාවේ මතක් කරා මුස්ලිම් ජනතාවගේ ආගමල් කුල යම් යම් ශ්‍රීත් අනුව ශරියා නීති අනුව කටයුතු කරන නිසා එතුමා ඒ නිදහස ඒ මුස්ලිම් මන්ත්‍රුන්ට ලබා දීලා තිබෙන බව ඒ සම්බන්ධව සාකච්ඡා කරලා ඒ යෝජනා ඉදපත් කරන නිසායි ප්‍රසන්න කරේ නමුත් එතුමා කියෝ වගේම දැන් සමහර කණ්ඩායම් මුස්ලිම් ආගමෙත් ඉන්නවා විවිධ කණ්ඩායම් ඉන්නවා විවිධ කණ්ඩායම් හිටියට මුස්ලිම් කඩදු බාර අමාත්‍යෙක් හිටියට මේ ශ්‍රීලම කණ්ඩායම් අතර සමගියක් ඇති කිරීම සඳහා මම විශාල උත්සාහය දරමින් සිට මොහොතක පසුගිය කාලයේ එක කණ්ඩායමක් මේ විවාහ නීති සම්බන්ධ සාල උද්ඝෝෂණ කරා. ඒ විවාහ නීතියට වඩා අනවශ්‍ය ලෙස වෙනත් කරුණු ගැන තමයි ඒ උද්ඝෝෂණදී කතාබහට ලක් වුණේ. ඉතින් මේ වගේ අනවශ්‍ය දේවල් සිදු වෙනවා. ඒ වගේම සෝෂල් මීඩියා වල සමහර දේශපාලවාසීන් බංකොත්ලොච්චාය සම වීරයෝ වෙන්න යන අය එයා එක එක ප්‍රකාශ දැන් මං කියන්නේ මේ අපි ඉතාමත්ම පොලි දෙයක් ඒ වගේම වැදගත් දෙයක් මේ සම්බන්ධව අපිට අනවශ්‍ය ප්‍රශ්න නැතුව මේ අවසන් කරන්න පුළුවන් දේවල් මේ අනවශ්‍ය ලෙස උද්ඝෝෂණවල් සම්මන්ත්‍රණ පවත්වලා මේ පුංචි දේවල් ලොකු කිරීම නැවතිය යුතුයි. ඒත් එක්කම විජේස රාජපක්ෂ අමාත්‍යතුමා කිව්වා දැන් සමහර අය මේ දිනවල මේ ආගම මේ අගලු කරමින් කටයුතු කරන එක නැවතිය යුතුයි. ඒ සම්බන්ධව මම හිතන්නේ කැබිනට් මණ්ඩලයේත් අපි ඉදිරි වශයෙන් සාකච්ඡාවට ලක් වුණා. මේ සම්බන්ධව මම හිතන්නේ එතුමා කිව්ව පරිදිම නීතිය දෙලෙස ක්‍රියාත්මක කරන්නයි රජය කෙරෙහි බලාපොරොත්තු වන්නේ. විශේෂයෙන්ම මා ස්තුතිවන්ත වෙන්නේ අපේ විජේස රාජපක්ෂ මහත්මයා පැහැදිලිමක් කරා මේක මුස්ලිම් විවාහයේ යම් යම් වයස් සීමා සම්බන්ධව යම් යම් ගැටලු තියෙන නිසා ඒ සම්බන්ධව ඒ ආකාරයෙන් බැලිය යුතුයි කියන මතය එතුමා හෙළි කළා. මම හිතන්නේ ඒ සම්බන්ධව පසුගිය කාලේ අපේ මම හිතන්නේ මිලින්ද මොරගඩ අමාත්‍යතුමා අමාත්‍ය කීපපු කාලේ හිටපු නීතිපතිවරු කියන සලීම් මල්සුක් මහත්මයාට එම කටයුත්ත බාර දීලා තිබුණා. හොයා බලලා ඒ සම්බන්ධ යෝජනා ඉදපත් කරන ලෙස මම හිතන්නේ සලීම් මල්සුක් මහත්මයාත් විවිධ කණ්ඩායම් එක්ක සාකච්ඡා කරලා ඒ සම්බන්ධව ඒ යෝජනා ඉදපත් කිරීමට ටිකක් කල් ගත වුණා. නමුත් මට ලැබිච්ච ආරච්චි අනුව ඒ සියලුම අවසන් වෙලා දැන් ඒක සූදානම් වෙලා තියෙන බව මම බලාපොරොත්තු වෙනවා. මේ සම්බන්ධව පළවෙනි වටේ අපි පාර්ලිමේන්තු නියෝජනය කරන අපි පාර්ලිමේන්තු මන්ත්‍රීන් අමාත්‍යන් ඔක්කොම කැඳවලා සලීම් මල්සුක් මහත්මයාත් ඒ වගේම ජමිතුලම සංවිධානයේ සභාවත්මත් කැඳවලා මේ සම්බන්ධව යම් විග්‍රහයක් කරන්න අපේ මුස්ලිම් මන්ත්‍රීවරුන්ට ඒ වගේම ඇමතිවරුන්ට ඒ වගේම එයට අවස්ථාව ලබා දෙන බලාපොරොත්තු වෙනවා යම් සංශෝධනයක් ඇති කරන්න අවශ්‍ය නම් ඒ සංශෝධනය ඇති කිරීම සඳහා
Honorable Minister, you have 3 minutes more.
I got about 12 minutes.
Sir. No, 7 minutes. Your time 7 minutes.
I don't think I can make it. Okay. සභාවට අපි කවුරු දන්නා පරිදි මේ ප්‍රධාන පක්ෂවල දෙකක් එකතුව ඇති කරගත් මේ යහපාලන ආණ්ඩුවේ අපි දෙවන අයවැය දෙවන වර කීමේ මේ විවාදී විශේෂයෙන්ම අපි දැක්ක පසුගිය කාලේ හෙමුම් වගේ මේ අදහස් ඉදිරිපත් කරා. නමුත් සාමාන්‍යයෙන් අපේ රටේ සිරි තමයි නැත්නම් සම්ප්‍රදායක් වෙලා තියෙන්නේ ඕනෑම අයවැයක් ඉදිරිපත් කළාම විපක්ෂයේ විවේචනය ලක් කිරීම. හැබැයි රජයක් හැටියට සාධාරණ විවේචන නම් විවේචනය පිළිගන්නට වෙනවා. ඒ වගේම විවේචනය අපි පිළිගන්නටත් සූදානම් බව මේ අවස්ථාවේ මතක් කරන්න කැමැතියි. බොහෝ කාලයකින් පසුව පත්වන පූර්ණකාලීන මුදල් අමාත්‍යරයෙක්ගේ හැටියට ගරු රවි කරුණායක මහත්මයා ප්‍රධාන පක්ෂවල දෙකේ යෝජනා පමණක් නොව විවිධ සංවිධානවල විවිධ පාර්ශ්වයන්ගේ යෝජනා අදහස් ලබාගෙන මේ අයවැය සකස් කරපු නිසා රටේ හැම අංශය කිරීම අවධානය යොමු ඉදන බවයි මේ අයවැය කීමේදී මට හැඟුණේ. මේ අයවැය සකස් කිරීමේදී රජය හැටියට කරුණු කීපයක්ම සලකා බැලීම රජිට සිද්ධ වූ බව මා සඳහන් කරන්නට ඕනේ. ප්‍රධාන වශයෙන් පසුගිය රජය විසින් කිසිදු පලදායකත්වයෙන් තොරව නොමැතිව ව්‍යාපෘතීන් සඳහා නාස්ති කිරීමට අධික පොලි ප්‍රතිශතය යටතේ ලබාගෙන ඇති විශාල ණය කන්දරාව ආපසු ගෙවීමට සිදුවෙනවා. ඒ වගේම දෙවනි කාරණයක් හැටියට වර්තමාන ජනතාවට පමණක් නොව අනාගත පරම්පරාවටත් දුකෙන් පීඩනයෙන් තොර ජීවත් වීම සඳහා රටේ දීර්ඝකාලීන ආර්ථික සංවර්ධනයට අඩිතාලම දැමීම වගේම ජනතාවට අසහනයකින් තොරව සෞඛ්‍ය සම්පන්නව සතුටින් ජීවත් විය හැකි පරිසරයක් සකස් කිරීම ප්‍රමුඛතාවය ලබා දීම එමෙන්ම සීග්‍රීන් දියුණුවන ලෝකයට ගෙලපෙන පරිදි අපේ තරුණ පරම්පරාව දිනමෙන් සන්නද්ධ කිරීම අත්‍යවශ්‍ය බවත් අපේ රජ කෙටිය කල්පනා කළා. පසුගිය කාලේ වගේම අධ්‍යාපනය නගා සිටීමටත් ශක්තිමත් කිරීමටත් මිලියන 300ක් පමණ මුදල් වැය කර තිනවා. ඒ වගේම ඊට අමතරව සෑම දරුවකටම රුපියල් ලක්ෂය වටිනා රක්ෂණ ආවරණයක් ලබා දීමටත් මේ කටයුතු කර තියෙනවා. ඒ වගේම උසස් පෙළ සිසුන් සඳහා පමණක් නොව ගුරුවරුන්ටත් නොමිලේ ටැබ් ලබා දීමටත් මේ අයවෙන් ඉරසාසා තියෙනවා. ඒ වගේම අඩු හා මධ්‍යම ආදායම් පවුල් සඳහා නිවාස පමණක් ලක්ෂ 5ක් ඉදිකිරීමට සංස්කර තියෙන බවත් මේ අයවෙන් සඳහන් වෙනවා. මා මේ සඳහන් කළේ අයවැය ලේඛනය සකස් කිරීමේදී සලකා බැලූ ප්‍රධාන කරුණු කීපයක් පමණයි. අපිට 2016 අයවැය ලේඛනය සකස් කිරීමේදී සිදු වුණේ අපි බයලපත් වෙලා මාස කීපයකින් බව ඔබ කවුරු දන්නවා. එහිදී සූක්ෂණ අන්දමින් රටේ ආර්ථික තත්ත්වය පිළිබඳ අධ්‍යයනය කිරීමට කාලයක් තිබුණේ නැහැ. මම නිර්දේශ දෙන්න සෝත්‍රණි. සමහර ව්‍යාපෘතීන්ගෙන තිබුණා කන්දරාව පව හරියට අපි අවබෝධ කරගන්න බැරි වෙලයි තිබුණේ. ඒ වුණත් අපි ඒ කාලේ වුණත් අපි විශාල වශයෙන් ජනතාවට සහන ලබා දුන්නා. රජයේ සේවක වෙට වෙඩි කළා. විශ්‍රාමිකයන්ගේ වෙට විෂමතා ඉවත් කළා. පුද්ගලික අංශයේ සේවකයන්ගේ වෙට වෙඩි කළා. මේ වගේ බොහෝ දේවල් අපි සිදු කළා. මේ තුලින් ජනතාවගේ මිලදී ගැනීමේ ශක්තිය අපි වැඩි කරගන්න අපිට පුළුවන්කම ලැබුණා. සමෘද්ධි ජීවනාව, වැඩි හිටි ජීවනාව ආදිය වැඩි කිරීම මගින් සාමාන්‍ය ජනතාවටද ශක්තියක් ලබාද. මම හිතන්නේ මට බොහෝ දේවල් කියන්න තියෙන මට නම් කිව්වෙලා මිනිත්තු 12ක් තියෙන බව උදේ 7ක් කියනවා.
சபைக்கு தலைமை தாங்கும் கௌரவ உறுப்பினர்களே, இன்று இந்த பாராளுமன்ற அமர்விலே மட்டக்களப்பிலே குறிப்பாக கிழக்கு மாகாணம் என்று சொல்லலாம், கிழக்கு மாகாணத்திலே இந்த நல்லாட்சி அரசு ஒரு நல்லிணக்கம் சமாதானத்தை நோக்கிய நகர்வு என்ற அடிப்படையிலே நடந்து கொண்டிருக்கும் பொழுது இன்று ஒரு இனரீதியான முருகலை ஏற்படுத்துகின்ற வகையிலே செயற்பட்டுக் கொண்டிருக்கின்ற மட்டக்களப்பு மங்களராமாய விகாராதிபதி அம்பிட்டிய சுமணரத்ன தேரர் பற்றிய சில கருத்துக்களை இந்த உயரிய சபையிலே நான் தெரிவிக்க விரும்புகிறேன். உண்மையிலே இந்த நாடு பிரித்தானிய காலனித்துவத்துக்குள் இருந்து விடுதலை பெற்ற பின்பு, குறிப்பாக 1948 பின்பு இந்த நாட்டை சீரழித்தவர்களும் சீரழித்துக் கொண்டிருப்பவர்களும் மதவாதிகளும் இனவாதிகளும் என்பதை யாரும் மறக்க முடியாது. இவ்வாறான மதவாதிகளுக்கும் இனவாதிகளுக்கும் மிகப்பெரும் பலமாக இருந்து செயற்படுபவர்கள் இனவாத மதவாத நோக்கு கொண்ட அரசியல்வாதிகளுமாகவும் இருக்கிறார்கள். உண்மையிலே கிழக்கு மாகாணத்தை எடுத்துக்கொண்டால் கடந்த காலங்களிலே தமிழ் முஸ்லிம் மக்களுக்கு இடையே ஒரு மிகப்பெரிய இனரீதியான முருகலை விரிசலை ஏற்படுத்தியதிலும் அரசியல்வாதிகளுடைய பங்களிப்பு மிக முக்கியமானதாக இருந்தது. பல சம்பவங்களை சுட்டிக்காட்டலாம். மட்டக்களப்பிலே வாழைச்சேனையில் இடம்பெற்ற சம்பவம் முதல் பல்வேறு சம்பவங்களை சுட்டிக்காட்டலாம். தமிழ் முஸ்லிம் மக்களுக்கு இடையே ஒரு மிகப்பெரிய இனரீதியான முருகலை ஏற்படுத்திய சம்பவங்கள். இந்த பின்னணியில் தான் நான் இப்பொழுது மட்டக்களப்பிலே மதகுரு என்ற போர்வையிலே அடாவடித்தனம் செய்து கொண்டு அராஜகம் புரிந்து கொண்டிருக்கின்ற இந்த மதகுருவை குறிப்பாக அந்த அம்பிட்டிய சுமணதேரனுடைய நடவடிக்கையை நான் பார்க்கின்றேன். உண்மையிலே இந்த நாட்டிலே பொதுபல சேனா, ராவணபலைய போன்ற மதவாத அமைப்புகள் கடந்த காலம் முதல் இந்த நாட்டின் சிறுபான்மை மக்களான முஸ்லிம் மக்களுக்கு எதிராக செயற்பட்டு வந்தது யாவரும் அறிவீர்கள். பள்ளிவாசல்கள் உடைக்கப்பட்டது, பண்டிரச்சிகள் பள்ளிவாசலுக்குள் போடப்பட்டது. இவ்வாறு முஸ்லிம் மக்கள் இந்த நாட்டிலே பாதிக்கப்பட்ட சந்தர்ப்பங்களில் எல்லாம் எங்களுடைய தமிழ் அரசியல் தலைமைத்துவங்கள் குரல் கொடுத்து வந்திருக்கின்றன. இப்பொழுது கூட எங்களுடைய சகோதரமான முஸ்லிம் மக்கள் பாதிக்கப்படும் பொழுது இவ்வாறான தீவிர நோக்கு கொண்ட மதவாத அமைப்புகளால் எமது முஸ்லிம் சமூகம் பாதிக்கப்படும் போது அதற்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம். அண்மையிலே குறிப்பாக இப்பொழுது கிழக்கு மாகாணத்திலே மிக வேகமாக இவ்வாறான மதவாத அமைப்புகள் தீவிரமாக செயற்படுவதை அறிவீர்கள். கௌரவ சபைக்கு தலைமையாக உறுப்பினர்களே, அம்பாறை மாவட்டத்திலே ஏற்படுத்தப்பட்டதான தீவிரவாத மதப்போக்கு அங்கே திடீர் திடீரென்று முளைக்கின்றன விகாரைகள். அவ்வாறு அந்த மக்கள் பாதிக்கப்பட்ட போது எங்களுடைய அம்பாறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ கோடீஸ்வரர் அவர்கள் முதல் முதலாக அந்த மக்களுக்காக குரல் கொடுத்தார். இவ்வாறு நாங்கள் காலகாலமாக இந்த மக்களுக்காக குரல் கொடுத்துக் கொண்டு வருகிறோம். இருந்த போதிலும் இப்பொழுது கிழக்கு மாகாணத்திலே இவ்வளவு காலமும் இந்த தீவிரவாத மதவாத அமைப்புகள் கூடுதலாக முஸ்லிம் மக்களை பாதித்திருந்தார்கள். இப்பொழுது பார்த்தால் அது வேகமாக கிழக்கு மாகாணத்தை பொறுத்தளவிற்கு தமிழ் மக்களுக்கு எதிராக திசை திருப்பப்பட்டிருக்கிறதை பார்க்கின்றோம். இதன் பின்புலத்திலே அரசியல்வாதிகள் செயற்படுவதை பார்க்கும் பொழுது இந்த நல்லாட்சியிலே மிகவும் வேதனையாகவும் கவலைக்கிடமாகவும் இருக்கின்றது. மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய எல்லை பகுதிகளில் வாழ்கின்ற சிங்கள மக்கள் அவர்கள் இயல்பாக ஒரு சமாதானமான சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறு இந்த சிங்கள மக்கள் வாழ்கின்ற பகுதிகளுக்கு சென்று ஒரு அரசியல்வாதி இந்த நல்லாட்சியிலும் அவ்வாறான இடங்களுக்கு சென்று அந்த சிங்கள மக்கள் மத்தியிலே ஒரு இன ரீதியான முருகலை ஏற்படுத்தும் வகையில் பேசி இன்று அந்த மக்களையும் அந்த அம்பிட்டிய சுமணரத்ன தேரர் என்பவர் அழைத்துக் கொண்டு வந்து மட்டக்களப்பிலே பல இடங்களிலே பல்வேறு விதமான அராஜகமான வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றார். இது இந்த நாட்டிலே ஒரு தீர்வு திட்டத்தை ஒரு சமாதானத்தை நோக்கி போகின்ற பொழுது தமிழ் மக்களுக்கும் சிங்கள மக்களுக்கும் இடையே ஒரு இன ரீதியான முறுகளை ஏற்படுத்துகின்ற ஒரு பாரதூரமான செயற்பாடாக நான் இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன். உண்மையிலே அரசியல்வாதிகள் கப்பல் எடுத்து பார்க்கும் பொழுது, குறிப்பாக வரவு செலவு திட்டம் 11ஆம் தேதி இங்கு நடைபெற்றுக் கொண்டிருந்த பொழுது, இந்த அம்பட்டிய சுமணரத்னதேரர் என்பவர், இவர் கவிலியாமடு வீதியிலே சென்று அம்பாறை கண்டி வீதியை மறைத்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை செய்தார். அந்த ஆர்ப்பாட்டத்தை அவர் செய்து கொண்டிருந்த பொழுது பட்டிப்பளை பிரதேச செயலாளரும் கிராம சேவரும் அந்த இடத்தில் போன பொழுது, இந்த வடக்கத்துக்குரிய மதகுரு என்று சொல்லப்படுகின்ற, அதுக்கு ஒரு என்று சொல்லப்படுகின்ற தகுதி இருக்கின்ற மதகுருக்களுக்குள் அந்த தகுதியை இழந்த இந்த அம்புட்டிய சுமணரத்ன தேரர் அவர்கள், பிரதேச செயலாளர் ஒரு பெண்மணி என்றும் பார்க்காமல் மிக கேவலமான தூசணமான கூடாத வார்த்தைகளை, காது கொண்டு கேட்க முடியாத வார்த்தைகளை கூறியதை நாங்கள் பார்க்க முடியும். சமூக வலைதளங்களில் அவ்வாறான வீடியோக்கள் வெளிவந்திருக்கின்றது. இந்த நாட்டிலே சோபித தேரர் போன்ற புனிதமான மதகுருக்கள் வாழ்ந்த தேசம் இது. சோபித தேரர் அண்மையில் மறைந்த பொழுது இந்த நாட்டிலே சிங்கள மக்கள் அழுதார்கள், நாட்டில் சிறுபான்மை மக்களான முஸ்லீம்கள் அழுதார்கள், நாட்டில் தமிழ் மக்கள் அழுதார்கள். அவ்வாறு கையெடுத்து கும்பிடத்தக்க சோபிதர் தேரர் போன்ற வணக்கத்துக்குரிய மதகுருக்கள் வாழ்ந்த இந்த தேசத்தில் ஒரு அம்பட்டிய சுமணரர் போன்ற நான் தூசணம் சொல்பவர்களை இலங்கையில் பட்டியப்படுத்தினால் இந்த மதகுருதான் இலங்கையில் முதலாளராக இருப்பார். நாங்கள் கௌரவிக்கின்ற, நாங்கள் மதிக்கின்ற மகாநாயக்கர்கள், அவர்களை பார்த்து கேட்கின்றேன், இது ஒரு சம்பவம் இல்ல, இரண்டு சம்பவம் இல்ல, காலங்காலமாக இந்த மதகுரு மிக கேவலமாக அந்த மாவட்டத்திலே இருந்து கொண்டு பலரை பலவிதமான வார்த்தைகளால் மிக கேவலமாக நடந்து கொண்டிருப்பதை பார்த்தும் அவருக்கு எதிராக எந்த நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டதாக தெரியவில்லை. போலீசார், சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டிய போலீசார் எந்த விதத்திலும் சட்டத்தை நடைமுறைப்படுத்தியதாக தெரியவில்லை. இந்த மங்களராம விகாரதிபதி அவர்கள், சுமணரத்ன தேரர் அவர்கள் விகாரைக்குள் வைத்த ஒரு பெண் போலீசை தாக்க முற்பட்ட சம்பவம், அந்த நேரத்தில் கூட அவர் கைது செய்யப்படவில்லை, விசாரிக்கப்படவில்லை, போலீசார் எந்த சட்ட நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை. அதற்கு பின்பு ஒரு மின்சார சபை ஊழியர் சென்றபோது அவர் மிக கேவலமான தூசண வார்த்தைகள் திட்டப்பட்டதுடன் அவருடைய ஊழியரை இவர் அடித்தார். அப்பொழுதும் இந்த போலீசார் எந்த விதமான நடவடிக்கையை மேற்கொள்ளவில்லை. இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்கள், மேலும் இறங்கிய மைத்ரிபால சிறிசேன அவர்கள் தன்னுடைய விகாரைக்கு வரவில்லை என்று மிக கேவலமாக மிக மோசமான தூசண வார்த்தைகளை பேசியதை நாங்கள் இணையதளங்களிலே பார்க்க முடியும். அதற்கு பின்பும் போலீசார் எந்த விதமான சட்ட நடவடிக்கைகள் மேற்கொண்டதாகவோ அல்ல, அந்த விக்கு அவர்களை சட்டத்தின் கொண்டு நிறுத்ததாக எந்த நடவடிக்கையும் காணவில்லை. அதைத் தொடர்ந்து பட்டிப்பளை பிரதேச செயலாளர் ஒரு பெண் என்றும் பார்க்காமல் ஒரு பொது இடத்தில் வைத்து மிக கேவலமாக இவர் பேசும் பொழுது, அந்த கிராம சேவரை நோக்கி பேசும் பொழுது போலீஸ் உயர் அதிகாரிகள் அந்த இடத்தில் இருந்தார்கள், எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை. அதைத் தொடர்ந்து 2 தினங்களுக்கு முன்பு 16ஆம் தேதி மட்டக்களப்பிலே பதில வீதியில் உள்ள செங்கலடி என்ற இடத்தில் இருக்கின்ற பங்குடாவளி கிராமத்திலே பாரம்பரியமாக பூர்வீகமாக தமிழ் மக்கள் வாழ்ந்து வருகின்ற பகுதியிலே இவர் அத்துமறி நுழைந்து அங்கே ஒரு சிலையை வைப்பதற்காக முயற்சித்தார். அந்த நேரத்தில் அங்கே போலீசார் வந்திருந்தார்கள். அந்த இடத்து சம்பவத்திலே நான் நின்றிருந்தேன். மிக மோசமான வார்த்தைகளால் போலீஸ் அதிகாரிகளை நோக்கி, மக்களை நோக்கி மிக கேவலமாக பேசினார். அதே வேளையில் அவர் உள்ளே நுழையக்கூடாது என்று சொல்லி அவருக்கான கோர்ட் உத்தரவு வழங்கப்பட்டிருக்கின்றது. பேராவ் நீதிமன்ற நீதிபதி அவர்கள், அந்த பிக்கு அவர்கள், அந்த தனியார் காணி, அந்த காணி தனியார் காணி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நீதிமன்ற உத்தரவு இருந்தும், நீதிமன்ற உத்தரவின்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் கூட்டம் ஒன்றை நடத்த முடியாது. அக்காணிக்குள் புதிய கட்டிடங்களை அமைப்பதற்கும் வேலைகளை செய்வதற்கும் அல்லது சின்னம் ஒன்றை நடுவதற்கு அல்லது மரங்களை நடுவதற்கும் தடை விதிக்கப்படுகிறது. மேற்படி தனியார் காணிக்குள் அத்துமுறை செல்வதற்கும் தடை விதிக்கப்படுகிறது. நீதிமன்ற கட்டளை அமைத்தால் அந்த குற்றச்சாட்டுகள் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என இத்தால் அறிவிக்கின்றேன். நீதிவான் நீதிமன்றம் வேறாவ். ஆகவே நீதிமன்றத்தினுடைய கட்டளையை கூட அவர் மதிக்கவில்லை. அந்த இடத்தில் நீதிமன்றத்துடைய தீர்ப்பை காட்டிய பொழுது கூட அவர் தூசணமான வார்த்தைகளை பேசினார். ஆகவே போலீசார் இதை பார்த்தும் பாராமல் சட்ட ஒழுங்கு சீர்காட்டியிருக்கின்றது. ஆகவே ஒரு நல்லிணக்கம், ஒரு தேசிய ரீதியான ஒற்றுமை நோக்கி பயணிக்கும் பொழுது இவ்வாறான ஒரு மதகுரு அராஜகமாக நடந்து கொள்வது வேதனையை தருகிறது. ஆகவே இந்த நல்லாட்சி அரசு இதை பார்த்தும் பாராமல் இருக்காமல் உடனடியான நடவடிக்கையை மேற்கொண்டு இவரை சட்ட ரீதியாக நிறுத்த வேண்டும். அல்லது அந்த மாவட்டத்தில் தொடர்ச்சியாக இவ்வாறான குழப்பங்களை ஏற்படுத்துகின்ற இந்த விகாரதிபதியை, பௌத்த மத உயர்பீடங்கள், நிச்சயமாக அவரை அந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்பதை கூறிக்கொள்ள விரும்புவதோடு, இந்த வரவு செலவு திட்டத்திலே ஒரு அரசியல் தீர்வு திட்டத்தை நோக்கி போகின்ற நேரத்திலே வடக்கு கிழக்கிலே எங்களுடைய மக்கள் பல்வேறு தேவைகளோடு, பிரச்சனைகளோடு, கஷ்டங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் விதவைகளின் சரியான வாழ்வாதார உதவி திட்டங்கள் இல்லை, இன்னொரு பக்கம் உணர்வால் அளிக்கப்பட்டவர்களுக்கான அவருடைய வாழ்க்கையை வைத்ததற்கான எந்தான வேலை திட்டங்களும் இல்லை. மேன்மாணத்துக்கு என்று ஒரு அபிவிருத்திக்கு என்று அமைச்சிருக்கின்றது, தென்மாணத்துக்கு என்று அபிவிருத்திக்கு என்று அமைச்சிருக்கின்றது. ஆனால் உண்மையிலே மூன்று தசாப்த காலத்தில் யுத்தத்தால் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்ட, அழிக்கப்பட்ட, மிக மோசமான பாதிக்கப்பட்ட இந்த வடக்கு கிழக்கை அபிவிருத்தி செய்வதற்கென்று ஒரு தனி அமைச்சு உருவாக்கப்படவில்லை. காயப்பட்டவர்களுக்கு தான் மருந்து கட்ட வேண்டும். நிச்சயமாக இந்த நல்லாட்சி அரசே இந்த வரவு செலவு திட்டத்திலே வடகிழக்குக்கான நிதி ஒதுக்கீடுகளும் அபிவிருத்தி திட்டங்களும் அதிக அளவு பெற வேண்டும். ஆனால் குறிப்பிட்ட சில அமைச்சுக்கள் இனத்துக்கென்றும் ஊருக்கென்றும் செயற்படாமல், அமைச்சர் என்று சொன்னால் அவர் பொதுவாக எந்த பாரபட்சமும் இல்லாமல் பொது நாடளாவில் செயற்பட வேண்டும். நல்லாட்சி அரசியலை பார்க்கின்ற பொழுது ஒரு சில அமைச்சர்கள் இனத்துக்கு ஊருக்கென்று செயற்படுவதை பார்க்கின்ற பொழுது வேதனையாக இருக்கின்றது. ஆகவே இவ்வாறான சந்தர்ப்பத்தை தந்தமைக்கு கௌரவ தலைமை உறுப்பினர் நன்றி கூறி விடைபெறுகிறேன்.
நன்றி.